இப்பொழுதும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்பாக தியானிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன்
கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாயிருக்கிறான்.
பழையவைகள் ஒழிந்து போயின.
எல்லாம் புதிதாயின.
இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்த வசனம் இதுதான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறது, ஒரு தலைகீழ் மாற்றம் உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வாழும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையின் காரியங்கள், ஜென்ம சுபாவங்கள், வேண்டாத காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய அடிமைத்தனங்கள், இப்படிப்பட்ட பழைய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சகலவிதமான பழைய காரியங்களையும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டுகிறார். ஒழித்து கட்டுகிறது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் கொடுக்கிறார், புதிது புதிதாக கொடுக்கிறார். வேண்டாத பழையவைகளை களைந்து விட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய புதிய காரியங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பழைய காரியங்களை எடுத்துவிட்டு பரலோகத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்தி செல்கிற மேன்மையான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறார். தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் வாழ்வது ஒரு மேன்மையான ஒரு காரியம். உங்களை ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவுக்குள் உங்களை இருக்கிறவர்களாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியே போய்விடாதபடி, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய சமூகத்திலிருந்து விலகி போய்விடாதபடி ஒவ்வொரு நாளிலும் உங்களை ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா என்பது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, அதுக்கு நான் சில சிம்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், சில மெஷரிங். உங்க வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனது அமைதியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் ஆவிக்குரிய காரியங்களின் மேல் வாஞ்சை இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் ஜெபிக்க உங்களுக்கு தூண்டுதல் இருக்கும், ஜெபிக்கணும்னு தோணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் வேதத்தை அதிகமாய் கற்று ஆராய வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் ஆவலோடு காத்திருந்து ஆராதனைக்கு ஓடி வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது என்று ஒரு வேதனை உங்களை பிடிக்கும், ஒரு ஆவிக்குரிய வேதனை உங்களை பிடிக்கும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்பது ஒரு தெய்வீக அனுபவம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்குள் வாஞ்சை, உங்களுடைய தாகம், உங்களுடைய வைராக்கியம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கு நீங்க வெளியில இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள் எப்பவுமே எரிச்சல் வரும், கோபம் வரும். யாரை பார்த்தாலும் எஞ்சி சின்ன விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரும், எரிஞ்சு எரிஞ்சு விடுவீங்க, நிம்மதி இருக்காது, ஜெபிக்க தோணாது, எப்பவுமே உங்களுக்கு வேண்டாத காரியங்களை யோசிக்க தோணும், வேண்டாத காரியங்களை செய்ய தோணும். ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, மற்ற ஆவிக்குரிய காரியங்களை விட மற்ற காரியங்களின் மேல் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். ஒரு நாள் ஜெபிக்கிறேன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, வேதத்தை வாசிக்கிறேன் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, சர்ச்சைக்கு லேட்டா வரத பத்தி கவலைப்பட மாட்டீங்க, கர்த்தரை திரடாம இருக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பயமும் தீர வரும், ஒரு குழப்பம் நிறைஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு டிராவல் பண்ணி போறீங்கன்னா இந்த டிராவலிங்ல பத்திரமா போய் சேருவானு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு பயம் இருக்கும், வழியில் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, ஏதாவது ஆயிடுமோ, ஒரு பயம், திகில், கலக்கம், குழப்பம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இதுதான் நீங்க கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறீங்க அடையாளம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவுக்கு வெளியே போய்விட்டால், ஒரு நாள் நீங்க வெளியில் போயிட்டீங்கன்னா, இந்த வேண்டாதவைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கை வந்து நிறைச்சிடும். நிம்மதி இருக்காது, புலம்புவீங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் புலம்புவீங்க. எந்த காரியத்துக்கும் ஆண்டவர் இடத்துல போய் உங்கள் காரியத்தை ஒப்புக் கொடுக்க மாட்டீங்க, மனுஷனிடத்துல புலம்புவீங்க. இதெல்லாம் கிறிஸ்துவை விட்டு வெளியில போயிட்டா அப்படி வந்துடும். தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் உங்களை காத்துக் கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை, விசேஷமான காரியங்களை நமக்கு தரார். அதை நம்ம கடந்த ஜனவரியிலிருந்து நாம் வரிசையாய் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு விசேஷமான ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு அருமையான வசனத்தை இப்ப நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:8 நாம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:8
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள்
இப்பொழுதோ
கர்த்தருக்குள்
வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, எபேசிய சபை என்பது பார்க்கும்பொழுது புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சபைதான் இந்த எபேசி சபை. இந்த எபேசு என்கிற பட்டணத்தில் இருந்த இந்த சபை, அந்த சபைக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். அந்தகாரம்னா என்ன? இருள் நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, இருண்ட ஒரு காலம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, அதனால கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்க வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்தகாரம், இருள், பாவ இருள் நீங்கி போய்விட்டது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையே வெளிச்சமாக மாறிவிட்டது. இருள் நீங்கி பிரகாசம் வந்துவிட்டது. அந்தகாரம் நீங்கி வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வந்துவிட்டது. ஆகையால் இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் வந்ததினாலே இந்த இருள் நீங்கி வெளிச்சம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகையினால் இந்த வெளிச்சம் வந்துவிட்ட பிறகு, ஓ எனக்கு வெளிச்சம் வந்துவிட்டது என்று சொல்லி நீங்க அப்படியே வாழ்ந்துடாதீங்க. இனி உங்களுடைய பாட்டு ஒன்று இருக்குது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது. ஒன்னு, கிறிஸ்து உங்களை வெளிச்சமாக்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் அந்தகாரமா இருந்தீங்க, இருள்ல இருந்தீங்க, என்ன செய்யறதுனே தெரியல, தடுமாறிட்டு இருந்தீங்க, எல்லாமே போய் முட்டிட்டு இருந்துச்சு. இருட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி எல்லாமே போய் முட்டிட்டு இருந்தது. எதுவுமே ஒரு உருப்படி இல்ல, குழப்பமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க நடக்கணும். வெளிச்சத்தை காத்துக்கொள்ளுங்க. வெளிச்சத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அந்த வெளிச்சத்தை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நமக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாய் போய்விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ ஒரு வெளிச்சம் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. சரி, இந்த வெளிச்சம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இல்ல வெளிச்சம் வெளிச்சம் ஏதோ லைட் நினைச்சிட்டு இருக்காதிங்க, ஏதோ லைட் அடிச்சிட்டார் நம்ம லைஃப்ல. இல்ல, வெளிச்சம்னா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை வேதத்திலிருந்தே பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:15-16
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை
மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்க இயேசு கிறிஸ்து நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்ப அந்த காரியத்தை நமக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இதெல்லாம் மறைபொருளா சொல்லிட்டே வர்றார். இந்த 16 வசனத்தில் தான் எல்லாத்தையும் வெளிப்படையாய் உடைத்து சொல்லுகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்வதெல்லாம் வெளிச்சம் என்பது என்ன? தெய்வீக சுபாவங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண மனித சுபாவத்தில் இருந்தது. உலக தோற்றம் முதல் பார்க்கும் பொழுது சுபாவங்களை ஆண்டவர் படிப்படியாக மாற்றிக்கொண்டு வருகிறார். அதன் லெவலை கர்த்தர் ஏற்றிக்கொண்டு வருகிறார். முதலாவது மனுஷனை ஆண்டவர் படைக்கும் பொழுது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி கர்த்தர் படைச்சார். ஆதாமை படைக்கும் பொழுது தன்னை போலவே படைத்தார். தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், தன்னை போலவே யோசனை, தன்னை போலவே பார்க்கிறது, தன்னை போலவே சிந்திப்பது, தன்னை போலவே நடப்பது, அவரை போலவே உருவாக்கினார். ஆனால் ஆதாம் பாவம் செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த தேவ சாயலை, அந்த தேவ சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களை எல்லாவற்றையும் அவன் இழந்தான். எதற்கு அவன் அடிமையாய் ஒப்புக் கொடுத்தானோ அந்த சுபாவம் அவனுக்குள் வந்தது. பிசாசுக்கு அவன் ஒப்புக் கொடுத்தபடியால் பிசாசனுடைய சுபாவம் அவனுக்குள்ள வந்துருச்சு. தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன் விழுந்து போன தூதனாகிய லூசிபருடைய சுபாவத்தை, அந்த சாயலை அவன் தரித்துக் கொண்டான். ஆகையினாலதான் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்க முடியல. இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவனை இங்கே வைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நல்லா கவனிக்கணும், பரலோகம் என்பது எப்படிப்பட்டது என்றால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு எந்த அனுபவம் இருந்ததோ அதே அனுபவம் தான் பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு வைக்கிறார். அங்கே பாவம் இல்லை. முற்றிலும் கர்த்தரை போல நாம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரோடு நேருக்கு நேர் பழகுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் அவரோடு இருக்க முடியும், தோட்டத்துக்குள்ள இருக்க முடியும். அந்த அனுபவத்தை எவன் இழந்து விட்டானோ அவன் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ முடியாது. ஆண்டவர் அவனை துரத்தி தான் அடிக்கணும், வேற வழியே கிடையாது. அவர் உண்டாக்கின மனிதனாய் இருந்தாலும், அவனுக்காக படைக்கப்பட்ட தோட்டமாய் இருந்தாலும், அந்த இடத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டு தான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஒன்று நம்ம தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் என்கிற தெய்வீக சுபாவத்தை ஏன் கொடுக்கிறார் என்றால், இந்த தெய்வீக சுபாவத்தின் மூலமாகத்தான் நம்மை அவரோடு அவர் வைத்துக் கொள்ள முடியும். இந்த தெய்வீக சுபாவம் இல்லாத மனுஷனை அவர் விரட்டித்தான் அடிக்க வேண்டுமே தவிர வேற வழியே கிடையாது. எப்படி அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடித்தாரோ, அதே போல நம்மை பரலோகத்திற்குள் நுழைய விடாதபடி நரகத்திற்குள் விரட்டி அடிக்கத்தான் தேவையே தவிர மற்றபடி வேற ஒன்னும் செய்ய முடியாது. இதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நம்ம தான் அதுக்கு காரணம் ஆயிடுவோம். ஆகையால் தேவ பிள்ளைகள் புரியணும், தெய்வீக சுபாவம், வெளிச்சம் என்பது என்ன? தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாய் காட்டும்படியாக இந்த தெய்வீக சுபாவமாகிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் இந்த தெய்வீக சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நம்ம காத்துக் கொள்ளணும். இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை இழந்து போயிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட போது இப்படியெல்லாம் இருந்தேன், இல்ல அது சரி கிடையாது. அப்ப இன்னைக்கு சரியில்லைன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்ட போது இப்படியெல்லாம் நான் ஜெபிச்சேன், அப்ப இன்னைக்கு சரியில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட போது பாவத்தை இப்படி நான் வெறுத்தேன், அப்ப இன்னைக்கு அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படும் போது அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார், சுபாவத்தை மாத்தினார், தலையில நம்மளை திருப்பி போட்டார். அந்த திருப்பி போடப்பட்ட அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு நீங்கள் எவைகளை வெறுத்தீர்களோ அதை கடைசி வரைக்கும் நீங்கள் வெறுக்க வேண்டும். அன்றைக்கு நீங்கள் எவைகளை நேசித்தீர்களோ அதை கடைசி வரைக்கும் நேசிக்கணும். காலம் மாற மாற, நாட்கள் கடந்து போகும் பொழுது நமக்குள் இருக்கிறதான அந்த வெளிச்சம் மங்கி போய்விடக் கூடாது. நமக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் அணைந்து போய் இருள் சூழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளைத்தான் தம்முடைய சமூகத்தில் தன்னோடு கூட வைத்துக் கொள்வாரே தவிர, அந்தகாரத்துக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் வைத்துக் கொள்ள மாட்டார். அவன் நினைச்சாலும் இருக்க முடியாது. புரியுதா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறதற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு தான் சாத்தியமாகும். இருளில் இருக்கிறவங்க அதுல போக முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே உதாரணமா சொல்றேன், ரெண்டு விதமான ஜீவராசிகள் இருக்குது. பகல் நேரத்திலே இறை தேடி உலாவுகிற ஜீவராசிகள் இருக்கிறது, இரவு நேரத்தின் உலாவி இறை தேடுகிற ஜீவராசிகள் இருக்குது இல்லையா. ஆந்தை, வௌவால், இதெல்லாம் இரவு நேரம் தான் அதுக்கு ஒரு டேட்டை, அதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சாயங்காலம் இரவுக்கு சூரியன் அஸ்தமித்த பிறகுதான் அதுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும். பகல் நேரத்துக்கு என்று சில பறவைகள் இருக்கிறது, சில ஜீவராசிகள் இருக்கிறது. இரவு நேரத்திற்கு என்று அதே போல சில பறவைகள் ஜீவராசிகள் இருக்கிறது. இந்த இரவு நேரத்து ஜீவராசிகளை கொண்டு வந்து வெளிச்சத்தில் நிக்க வச்சு பாருங்க, நிக்கவே நிக்காது. ஐயோ பாவம், இது கொஞ்சம் நம்ம லைட் போட்டு கொடுப்போம், ஒரு ஆந்தை இருக்கிற இடத்துல அல்லது ஒரு வவால் இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் லைட் போட்டு கொடுத்து பாருங்க, ஓடியே போயிடும். அந்த இடத்துல இருக்காது, பிடிச்சி பிடிச்சி ஐயோ பாவம் இது கொஞ்சம் நம்ம லைட் போட்டு கொடுப்போம், லைட் வச்சுன்னா ஓடியே போயிட்டு பக்கத்திலே வராது. இருளுக்குள் இருக்கிறவர்கள் வெளிச்சத்துக்கு பக்கத்தில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, வர முடியாது. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் வெளிச்சத்திலே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரோடு வாசம் பண்ண முடியும். ஆண்டவர் நமக்கு இந்த வெளிச்சத்தை ஏன் கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக சுபாவங்கள் தான் நம்மை அவரோடு கூட வாழ வைக்கக்கூடியது, நம்மை பரலோகத்தில் சேர்க்கக்கூடியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெய்வீக சுபாவம், இந்த வெளிச்சம் தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். ஆகையினால் தேவ பிள்ளைகள் இதை குறித்து நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, இந்த வெளிச்சம் இல்லாமல் வாழக்கூடாது, தெய்வீக சுபாவம் இல்லாமல் வாழக்கூடாது, ஆண்டவருக்கு என்ற இந்த வாஞ்சை தாகம் வைராக்கியம் இல்லாமல் வாழக்கூடாது. இது உங்களுக்கு மிகவும் ஒரு ரிஸ்கான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்தில் இருக்கும்? இன்றைக்கு கத்தர் எல்லா அடையாளங்களையும் நம்மை சுற்றிலும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தெரியுமா, நீங்க கொஞ்சம் உலகத்து காரியங்களையும் கொஞ்சம் நீங்க திருப்பி பார்க்கணும். உலகத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். என்னமோ நடக்குது, நான் போற வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிடறேன், தூங்குறேன்னு வாழக்கூடாது. உலகத்துல உங்களை சுத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரியாம இருந்தீங்கனால் அது உங்களுடைய தவறா போயிடும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, காலத்தையும் வேலைகளையும் நிதானிக்க உங்களால் கூடுமேங்கிறாரு. காலத்தையும் அடையாளத்தை நமக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர். சூரியனை சந்திரனை படைக்கும் பொழுது இது காலத்தை காட்டுகிறதற்கும் அடையாளங்களாய் வானத்தில் வைக்கப்பட்டிருக்குதுனாரு. அடையாளங்களாய் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்காட்ட நேரம் இல்ல. ஆதியாக முதலதிகாரம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் அடையாளங்களுக்காய் நான் வைத்திருக்கிறேன். என்னமோ அடையாளம் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க போயிடாதீங்க. இன்றைக்கு அவைகள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, ஆதியாக முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் வீட்டில் போய் அப்புறம் நிதானமா படிச்சு பாருங்க. கடைசி நாட்களில் நடக்க போகிறது எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. இரண்டாம் அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்களை படிச்சு பாருங்க, தெரியும். அதன் பிறகு சொல்லுகிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ரத்தமாக மாறும். கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி போன வாரத்தில் சந்திரன் ரத்தமாய் மாறி, இந்த செஞ்சுரியில் லாஸ்ட் டைம் அது வர வந்தது நடந்துருச்சு. அது போட்டோஸ் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், வேணா உங்களுக்கு தேவையான அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வேணா உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் நான் போட்டு காட்டுறேன், இங்கே போட்டு காட்டுறேன். பயங்கரமாய் இருக்குது, அந்த போட்டோஸ் எங்கிட்ட இருக்குது. சந்திரன் ரத்தமாய் மாறும். ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்தது அப்படியே துல்லியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் சூரிய நட்சத்திரங்களை கர்த்தர் அடையாளங்களாய் வைத்திருக்கிறது. எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு அடையாளம், அவர் சீக்கிரம் வருகிறார் என்பதற்கு அடையாளம். வேற அடையாளம் கிடையாது. நம்ம சொத்து சேகர அடையாளம் கிடையாது, சுகமா வாழ்றது அடையாளம் கிடையாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், சபையை எடுக்க போகிறார். ஜாக்கிரதையாயிரு, ஏமாந்துடாத, நிர்விசாரமாய் இருந்து கைவிடப்பட்டு போயிடாத. இப்படித்தான் ஆண்டவர் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் நமக்கு அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். தெரியுமா, இந்த உலகத்து நடப்புகளை நீங்க பார்க்கணும், சில விஷயங்களை தெரியணும். கடந்த வாரத்திலே எல்லா மதங்களையும் இணைத்து பொதுவான ஒரு மதங்களை உருவாக்குவதற்காக போப் முதற்கொண்டு இன்னும் ஒவ்வொரு மத தலைவர்கள், அதெல்லாம் போட்டோ வச்சிருக்கேன், ஒவ்வொரு மத தலைவர்கள் எல்லாரையும் இணைத்து, அதுல நம்ம இங்க வளசலமாக்கத்துல ஒரு பெண் இருந்தாங்க, மாதா அமிர்த மணியா என்னமோ வரும், ஒரு அமுதாமணி என்ன ஒரு குரமா இருக்காங்க. அந்த லேடி வந்து இங்க நம்ம விருகம்பாக்கம் பக்கத்துல இருந்து ஆசிரமத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஸ்டேட்ஸ்ல செட்டில் ஆயிடுச்சு. அந்த பெண் போப் மத்த எல்லாருமே இணைந்து எல்லா குரூப் ஸ்னாப் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் லெட்டர்ல கையெழுத்து போட்டு எல்லாம் இணைந்து ஒரு மதமாய் உருவாக்க வேண்டும் என்று கையெழுத்திட்டு எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரைஸ்ட் இஸ்லாம், கிறிஸ்தவமும் முகமதிய மார்க்கமும் ஒன்று என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் ஒன்று கொடுக்கிறாங்க. எல்லா மதத்தையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போட்டோஸ்ல எங்கிட்ட இருக்குது. இது போன வாரத்தில் நடந்திருக்குது. ஏன் நடக்கு தெரியுமா? அவங்க ஏன் செய்யறாங்க அவங்களுக்கே தெரியாது. இதற்கு முன்பு இருந்த போப் ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள மனுஷன். அந்த போப் கத்தோலிக்க சபைகளில் நடக்கிற அருவறுப்புகள் மற்றும் அசுத்தமான காரியங்களை சகிக்க கூடாமல் ஃபர்ஸ்ட் போப் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணார். அவர்தான் போப் ஹிஸ்டரியிலேயே எல்லா போப்புகளும் இறந்துதான் அடுத்த போப் வருவாங்க. ஆனா போப் என்று அந்த சரித்திரத்திலேயே முதல் முதலாக ரிசைன் பண்ண போக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னால் இருந்தவர். அவர் சொல்லிட்டு போனார், இந்த சபைகளில் இருக்கிற அருவறுப்புகளை என்னால சகிக்க முடியல என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ரிசர்வேஷன் கொடுத்தார். என்னால் இங்க இந்த பதவி நான் வகிக்க முடியாது, ஏனென்றால் அவ்வளவு அருவறுப்புகள் இருக்கிறது, இதற்கு மேலாக நான் தலைவனா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று ஓப்பனா கமிட் பண்ணிட்டு போனார். அந்த இடத்துலதான் இப்பொழுது இங்க இவர் வந்திருக்கிறார். இப்ப வந்திருக்கிறவர் எல்லா மதத்தையும் ஒண்ணுங்கிறாரு. ஹோமோசெக்சுவல் நல்லது தவறு கிடையாதுங்கிறாரு. ஆண்கள் ஆண்கள் திருமணம் செய்யலாம், பெண்கள் பெண்கள் திருமணம் செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லைங்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்தவ மார்க்க முஸ்லீம் மார்க்க எல்லாமே ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஒன்னா பழகணும்ன்றாரு. எல்லாமே ஒண்ணுன்றாரு. அதை எடுத்தபடி அவங்க எல்லாமே இன்னைக்கு சைன் பண்ணி ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க அப்படி செய்வாங்கன்னு பைபிள் இருக்குது. அப்படி எல்லாம் செய்வாங்க. நீங்க நிருபத்தை படிங்க, கொலோசை நிருபத்தை வீட்டுல போய் படிங்க. இப்ப நான் எடுக்க டைம் இல்லை, அதெல்லாம் எடுத்து சப்ஜெக்ட் வேற போயிடும். விசுவாச துரோகம் உந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச துரோகம், விசுவாச துரோகம். கிறிஸ்தவம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. கிறிஸ்தவ விசுவாசம் என்பது வித்தியாசமானது. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், மார்க்கங்கள் இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தை எந்த விசுவாசத்தோடு கொண்டு போய் இணைக்க முடியாது. கிறிஸ்தவ விசுவாசத்தில் மாத்திரம்தான் பரிசுத்தம் பேசப்படுகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு பேசப்படுகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தில் மட்டும்தான் பாவத்திற்கான பரிகாரியாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறது. வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த விசுவாசத்திலும் பாவ பரிகாரம் கொடுக்கப்படவில்லை. பரலோகத்துக்கு நிறைய நரகத்திற்கான காரியம் சொல்லப்படவில்லை. வேறு எந்த மார்க்கத்திலேயும் பரிசுத்தம் பேசப்படவில்லை, பரிசுத்தமான தெய்வம் காட்டப்படவில்லை. ஆகையினாலே இதுதான் விசுவாச துரோகம் என்பது. இது நடக்கும் பொழுது கேட்டின் மகனாகி அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவன் வெளிப்படுவதற்கு முன்பதாக சபை எடுக்கப்படும். நடக்குது இன்னைக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் ப்ரூஃபோட பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். இந்த நாட்களில் தெய்வீக சுபாவங்கள் உருவாக வேணும். சும்மா இஷ்டம் போல நானும் கிறிஸ்தவன், நானும் சர்ச்சைக்கு வரேன் போறேன், இது இல்ல வாழ்க்கை. உங்களை பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் போதாது. உங்க வாழ்க்கை மாற வேண்டும், ஆண்டவருக்கு என்று நிக்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல இந்த வெளிச்சம் எப்படி வந்து, இந்த வெளிச்சம்ன்றது என்ன? அது தெய்வீக சுபாவம். சொன்ன இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொடுக்கிறார், ஏன் கொடுக்கிறார், இதெல்லாமே நமக்கு தெரியணும். இந்த வெளிச்சம் என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர்
ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு காலத்தை சொல்ல முடியாது. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட வானம் தன்னுடைய தேவ மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அது ஆண்டவருடைய வாசஸ்தலம், அவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பூமி அவருடைய பாதப்படி. கர்த்தருக்கு நிகராக தன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன லூசிஃபரையும் அவன் கூட்டத்தையும் கர்த்தர் தள்ளிவிட்டதான இடம் பூமி, அவருடைய பாதப்படியில் தள்ளி போட்டார். ஆகையினாலே பூமியானது ஒழுங்கின்மையானவன் வந்து விழுந்த பூமியானது ஒழுங்கின்மையா போச்சு. ஒழுங்குள்ள ஆண்டவர் இருக்கிற இடம் ஒழுங்கா தான் இருக்குது, வானம் ஒழுங்கா தான் இருக்குது. ஒழுங்கில்லாதவன் வந்து விழுந்த இடம் ஒழுங்கினமா போச்சு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் போனது. அப்படி இருக்கும்பொழுது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஜலம் பூமியை நிரப்பினது, ஆழத்தில் இருள் இருந்தது. தள்ளப்பட்டவரை ஆண்டவர் அங்கே தள்ளி போட்டார், இருள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது ஒழுங்கா தான் உண்டாக்கினார். பிரசங்கியின் புஸ்தகம் 7:29 இப்படி சொல்லுகிறது, இதோ தேவன் பூமியிலே மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். படிக்கலாமா? படிப்போம். பிரசங்கி 7:29, இதோ தேவன் மனுஷனை
செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள்.
இதை மாத்திரம் கண்டேன். போதும். தேவன் மனுஷனை ஒழுங்கில்லாதவன ஒருபோதும் படைக்கல, வெறுமையானவனாய் படைக்கல, ஒழுங்கோடு படைச்சார், செம்மையானவனாய் படைத்தார், பர்ஃபெக்டா படைச்சார், தன்னை போலவே படைச்சார். ஆனால் அவன் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகினான், ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தான், பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான், தள்ளப்பட்டவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாயிடுச்சு. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இழந்தான், வெறுமையாயிட்டான். தேவ பிரசன்னம் போச்சு, தேவ சாயல் போச்சு, தேவ சிந்தை போச்சு, தேவ சுபாவங்கள் போச்சு, எல்லாமே போச்சு, வெறுமையாயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அதனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கேவலமாய் மோசமானதாய் போச்சு. அவன் பெற்ற முதல் மனுஷனை கொலகாரனாயிட்டான், அவன் பெற்ற இரண்டாவது மனுஷன் கொலையாயிட்டான். பாருங்க, உலகத்தில் முதல் மரணமே கொலையில தான் முடிஞ்சது. இயற்கையான மரணம் முதல்ல நடக்கல, ஃபர்ஸ்ட் டெத் இந்த உலகத்தில் நடந்தது கொலை. ஏதோ ஒரு கேவலம் பாருங்க, எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. ஆண்டவர் உண்டாக்கின மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி போது பாருங்க. முதல் மரணமே கொலை. ஒருத்தன் கொலகாரன், ஆதாமுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். அவர் ரெண்டு பிள்ளைகளை அவன் பெற்றிருக்கிறாங்க, மூத்த மகன் கொலகாரன், இரண்டாவது மகன் கொலையாளி, கொலை செய்யப்பட்டவன். அந்த குடும்பம் பாருங்க எவ்வளவு மோசமா போச்சு, எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு போச்சு. அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் தொடர்ந்துச்சு. மனுஷன் கொலைபாதகர்களாக, மோசமான சுபாவம் உள்ளவர்களாக அப்படியே மாறுச்சு. கொலைபெறி மனுஷனுக்குள் இப்படி தவறான காரியங்கள் வருகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த வேண்டாத காரியங்கள், தவறான காரியங்கள் உள்ளே நிறைந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தில் அந்த ஒழுங்கின்மையாகி இந்த மனுஷனை தான் ஒழுங்குபடுத்துறார். எப்படி? ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை அனுப்பினார். ஃபர்ஸ்ட் அவர் அனுப்பினது வெளிச்சம். இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆண்டவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சத்தை தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் அனுப்பினார். இந்த வெளிச்சம் என்பது என்ன? சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே பாத்தீங்கன்னா 14-15 பிறகுதான் வருது. முதல் நாளிலே கர்த்தர் சூரியனை உண்டாக்கல, சந்திரனை உண்டாக்கல, நட்சத்திரங்களை உண்டாக்கல, வெளிச்சம் உண்டாக கடவுதுனார். அப்படின்னா இந்த வெளிச்சம் என்பது நமக்கு தெரிஞ்ச வெளிச்சம் எல்லாம் சூரிய வெளிச்சம் தான். ஆனா சூரியன் உண்டாகாம வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிற லிட்டரல் லைட் இது கிடையாது. வெளிச்சம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம பார்க்கிற லிட்டரல் லைட் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியில் ஆரம்பத்தில் தியானிச்சிருக்கிறோம், வெளிச்சம் என்பது தெய்வீக சுபாவம்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வெளிச்சம் கூட லிட்டரல் லைட் கிடையாது, நம்ம கண்களிலே பார்க்கிறதான அந்த வெளிச்சம் கிடையாது. அப்ப இது என்ன வெளிச்சம்? இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்க அப்படியே இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம், 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே பவுல் மூலமாக இங்க இருக்கிறத அப்படியே கம்பேர் பண்ணி அங்க எழுத வைக்கிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6-7 2 வசனங்களை வாசிப்போம்.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள,
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக,
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக,
எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்,
எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்,
இந்த மகத்துவமுள்ள வல்லமை,
இந்த மகத்துவமுள்ள வல்லமை
எங்களால் உண்டாயிரு
எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி,
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி,
இந்த பொக்கிஷத்தை,
இந்த பொக்கிஷத்தை
மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்,
மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ரகசியம் பாருங்க. இந்த இடத்துல பவுல் மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாக விளக்கம் கொடுக்கிறார். இந்த 2 வசனங்கள் 2 காணரை இணைக்குது. சிம்பிளா தெரியுது 2 வசனம், ஆனால் இந்த 2 வசனங்கள் 2 காணரை அப்படியே இணைச்சு காட்டுது. இது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நேரா போயிட்டார் ஆதியாக முதல் அதிகாரத்துக்கு போயிட்டார். எழுதுறது வந்து பாயிண்ட் எங்க எழுதுறாரு பாருங்க, எங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், ஆதியாக முதல் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்துக்கு நேரா அங்க கனெக்ட் பண்றாரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்ப என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அன்றைக்கு இருளில் எல்லாம் உலகம் முழுவதும் இருளா இருந்தது, பூமி முழுவதும் இருளா இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாக கடவுதினாரு. அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அல்ல, லிட்டரலா நம்ம பார்க்க எந்த ஒரு வெளிச்சம் அல்ல, தேவனாகி கர்த்தர் தம்முடைய முகத்தில் இருக்கிற மகிமையின் பிரகாசத்தை அந்த பூமியிலே கர்த்தர் பிரகாசிக்க பண்ணார். அதைத்தான் இன்னைக்கு இங்க நம்மளோட கம்பேர் பண்ற. நமக்கு நடந்திருக்கிறது என்ன, அந்த சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் ஒரு ஒளி இருக்குது, அது என்ன ஒளினா தேவனுடைய தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. அன்றைக்கு இருள் நிறைந்த அந்த பூமியிலே தமது முகத்திலிருந்து அறிவாகிய ஒளியை பூமியிலே பிரகாசிக்க பண்ணார், இருண்ட உலகத்தில் பிரகாசிக்க பண்ணினார். இப்பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ, அந்த கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் எந்த ஒளியை வைத்திருந்தாரோ அதை இங்கே ரிஃப்ளெக்ட் வச்சிருக்கிறார். அந்த ஒளியை என்ன செய்யறாரு, நமது தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, இது தமதுனை யாரு, பிதாவாகிய தேவனுடைய ஒளி, மகிமையின் ஒளி, அது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்குது. அதை என்ன செய்யறாரா, நமக்கு அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். புரியுதா உங்களுக்கு, அன்றைக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளியை பூமியிலே, இருண்ட பூமியிலே, ஒழுங்கின்மையான பூமியிலே பிரகாசிக்க பண்ணார். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாரு, அந்த மகிமையான ஒளியை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வச்சிட்டாரு. இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்களோ, அவர்களுக்கு அதே பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒளி இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய இருதயங்களிலே வந்து பிரகாசிக்கிறது. எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆகையினாலே இந்த வெளிச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற வெளிச்சம் என்பது தெய்வீக சுபாவம். என்ன தெய்வீக சுபாவம், பிதாவாகிய தேவன் தனக்குள் இருந்த தெய்வீக சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படியே வச்சார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். ஏன், பிதாவின் அத்தனை சுபாவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படியே வைக்கப்பட்டது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ அந்த சுபாவம் அப்படியே நமக்குள் திருப்பப்படுகிறது, நமக்குள் கொண்டு வரப்படுகிறது. இது வேற எதுவும் இல்லை, பிதாவின் சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசிக்கிறது. அந்த மகிமையின் ஒளி நமக்குள் பிரகாசிக்கிறது. அதை எப்படி நம்ம வாங்கியிருக்கிறோம் பாருங்க, இந்த மகத்துவமுள்ள வல்லமை, எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். என்ன தாழ்மையோடு பவுல் எழுதுறார், இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டானதல்ல, இன்னைக்கு எனக்குள்ள ஒரு நல்ல சுபாவம் இருக்குதா, அது என்னால் உண்டானதல்ல, பவுல் அதான் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல சுபாவம் இருக்கிறதா, ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா, ஒரு தாழ்மை இருக்கிறதா, ஒரு இரக்கம் இருக்கிறதா, ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கிறதா, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறதா? இது உங்களால் உண்டானது அல்ல. இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களை யாராவது ஒருத்தர் பாராட்டும்படி ஏதாவது ஒரு சுபாவம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றது முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம யாரு? ஒழுங்கின்மையானவர்கள், வெறுமையானவர்கள். என்றைக்கு ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தானோ அன்றைக்கே அவனுக்குள் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்தது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அப்படியே சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் ஒவ்வொரு பிறக்கிற மனுஷனுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அந்த இருளும் எப்பொழுது மாறுகிறது என்றால் பிதாவின் மகிமையான ஒளி இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டு அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வரும்பொழுது நமக்குள் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த ஒழுங்கின்மை நம்மளை விட்டு ஒழுங்கி போகுது, அந்த வெறுமை நம்மளை விட்டு விலகி போகுது. நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுபாவங்கள் உண்டாகிறது. இது எங்களால் உண்டானது என்று, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, எங்களால் உண்டாகாமல் தேவனால் உண்டானது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, அப்படிப்பட்ட தெய்வீக சுபாவமாகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான விஷயம். இயற்கையாகவே மனுஷனுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா அவன் பாவம் செய்த பிறகு படுக்கேவலமாய் போய்விட்டது. இன்னும் சொல்ல போனா டோட்டலா பிசாசனுடைய மொத்த உருவம் தான் மனுஷன் பாவம் செஞ்சிட்ட பிறகு. அவனுடைய அத்தனை காரியங்களும் மனுஷனுக்குள் கொடுக்கப்பட்டாச்சு. அவருக்கு எப்பொழுது கீழ்படிந்தானோ பிசாசனுடைய அத்தனை சுபாவங்களும் மனுஷனுக்குள் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதனாலதான் அவனுக்கு பார்க்கும் பொழுது அவனுடைய சுபாவம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. சொந்த தம்பி, அவனுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், இவன் அங்கீகரிக்கிற இவனுடைய பலியை கர்த்தர் ஏத்துக்கல. இது ஒரு பெரிய விஷயமா? அவன் பலியை கர்த்தர் அங்கீகரிச்சார், இவன் அங்கீகரிக்கல. இதுக்கு போய் ஒருத்தன் கொலை செய்வானா? யோசிச்சு பாருங்க. இவனுடைய பொருளை அவன் அபகரிச்சானா? இவனுடைய வேண்டியது எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு ஓடிட்டானா? என்ன பண்ணாம அவன் பாட்டுக்கு அவனுடைய பலியை கொண்டு வந்து வச்சா, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். இவன் பாட்டு இவனை கொண்டு வந்து வச்சா, இவன் ஏற்றுக்கொண்டது. இவ்வளவுதான் நடந்துச்சு. இதுக்கு போய் ஒருவன் சொந்த தம்பியை ஒருத்தன் கொலை செய்வானா? அவனுடைய பொருளை அவன் அபகரிக்கலையே, அவனுக்கு எந்த தீங்கும் அவன் செய்யலையே, அவனை எந்த விதத்தில் அவன் பாதிக்கலையே. யோசிச்சு பார்க்கலாம். அவனுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், கொலை பண்ணான, ஓகே. ஆனால் அவனுடைய காரியத்தை எந்த விதத்திலும் பாதிக்கல, எந்த கெட்ட காரியம் அவனுக்கு செய்யல. அவன் பாட்டுக்கு அவன் காரியத்தை செஞ்சான், இவன் பாட்டுக்கு இவன் காரியத்தை செஞ்சான். அவனை தேவன் அங்கீகரித்தார் என்ற ஒரு சாதாரண விஷயத்துக்காக கொலை செய்வதற்கு திட்டமிட்டு கொலை செய்தான். வயல்வெளிக்கு கூட்டிட்டு போய் திட்டமிட்டு கொலை செய்தான். இதுதான் பிசாசனுடைய மொத்த உருவம். இந்த பிசாசனுடைய மொத்த உருவம் ஒரு மனுஷனுக்குள் விதைக்கப்படுகிறது. உண்மையா சொல்றேன், எல்லா மனுஷனுக்குள்ள சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல அப்படியே அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தை தோண்டி எடுத்தா ஒவ்வொருவரும் கொலைகாரனாய் மாறுவான். ஒவ்வொரு மனுஷனுக்குள் இருக்கிற அசுத்தத்தை தோண்டி எடுத்தால் ஒவ்வொருவரும் அருவறுப்பானவனாய் காணப்படுவான். இன்னைக்கு எத்தனையோ கொலை செய்யப்படுகிற வீடியோஸ்ல எத்தனை பேர் நெட்ல போய் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க தெரியுமா? இந்த சிஸ்டம் ஆபரேட் பண்ற கத்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆவலோடு பார்க்கிற கூட்டம் இருக்குது. ஏன், எதுக்காக அதை ஆவலோடு பார்க்க தோணுது? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொலை வெறி அதை பார்த்து அவங்களை தீத்துக்கிறாங்க. அருவறுப்பான சைட்டுகளை இன்னைக்கு எதுக்காக நிறைய பேர் ஆவலோடு பார்க்கறாங்க தெரியுமா? அசுத்தமான காரியத்தை நெட்ல ஏன் அவளோட எல்லாரும் பாக்குறாங்க தெரியுமா? அவரோடக்குள் மறைந்திருக்கிற அந்த அசுத்தம் அருவறுப்பு அதை பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு திருப்தி அடைகிறது. மனுஷன் அவ்வளவு மோசமான நிலைமைக்குள் தள்ளப்பட்டு போய்விட்டான். அவ்வளவு பாவம் நிறைந்தவன், பிசாசினால் நிறையப்பட்டிருக்கிறான். பிசாசனுடைய சுபாவத்தினால் மனுஷனுடைய சரீரம், சிந்தனை, அவருடைய ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு அவயவங்கள், அவருடைய நினைவுகள், சிந்தனையில் இருந்து முழுவதும் அதில் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் பாவம் செய்வதற்கு எந்த போதனையும் தேவையில்லை. கெட்ட விஷயத்தை செய்யறதுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சுரலா வரும், மனுஷனுக்குள்ள அது நிறைந்து இருக்கிறது. பரிசுத்தத்திற்கு தான் போதனை தேவை, பரிசுத்தத்திற்கு தான் தேவ பலன் தேவை, பரிசுத்தத்திற்கு தான் கர்த்தருடைய ஒத்தாசை தேவை. அப்போ நமக்கு கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்டோன்னு அப்படியே சரீரம் அப்படி புதுசா புது சரீரத்தை கொடுக்கல. இந்த அதே மண்பாண்டத்திலே, இந்த இருள் நிறைந்த இந்த மண்பாண்டத்திலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிமையின் பிரகாசத்தை நம்ம மேல அப்படி பிரகாசிக்கப்பட்டோடு இல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு மேல எந்த சரீரத்திலும் அதே சரீரத்தோடு தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆனால் என்ன காரியம், என்ன மாற்றம், இந்த மண்பாண்டத்தில் பிதாவாகிய தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின அதே பிதாவாகிய தேவன் அந்த வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள் பிரகாசிக்க பண்ண உடனே இந்த மண்பாண்டத்துக்குள் தேவ மகிமை வந்து நிறைஞ்சிருச்சு. இந்த மகிமை, தேவ மகிமை வந்து நிறைகிற காரணத்தினாலே இதே பாவ சரீரத்தோடு இருந்தாலும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்குள் கொடுக்கப்பட்ட தேவ மகிமையினால் நமக்கு கிடைக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இதுக்கு சொல்லும் பொழுது இதுக்கு என்ன வார்த்தை அவர் யூஸ் பண்றார் பாருங்க, பவுல் பொக்கிஷம். இந்த மகிமைக்கு, அந்த வெளிச்சத்துக்கு பவுல் கொடுக்கிற பெயர் பொக்கிஷம். புரியுதா? பொக்கிஷம், அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை பொக்கிஷம். ஏன்னா இதை வந்து ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, தமது மகிமையின் அறிவாகிய ஒளின்னு பார்க்கிறோம். ஆனால் அது கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய அறிவாகிய ஒளியாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த மட்டிலே அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது ஒரு பொக்கிஷம். அப்போ ஒரு பொக்கிஷத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா காத்துக்கணும், ஒரு பொக்கிஷத்தை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும். இந்த பொக்கிஷம் இரும்பு பாத்திரத்தில் கொடுக்கல, கீழே விழுந்தாலும் உடையாது தொலையாதுன்னு மண்பாண்டத்தில் கொடுத்துருக்கு. கீழே தவறி உடஞ்சிச்சோ, கீழே விழுந்துச்சோ, பொக்கிஷம் எல்லாம் செதறி போயிடும் மண்பாண்டத்தில். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையும் ஹேண்டில் பண்ணணும்ல. இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி, அவருடைய பிரசன்னம், ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு ஜாக்கிரதையோடு ஹேண்டில் பண்ணணும். தேவ பிரசன்னத்தை இழக்கக்கூடிய எந்த இடத்திற்கு நீங்கள் போகக்கூடாது. தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடிய, எப்படி அப்படி உங்களை நடத்தக்கூடிய எந்த மனுஷரோடு நீங்கள் பழகக்கூடாது. தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழந்து போகக்கூடிய எந்த ஒரு காரியத்தில் உங்களை நீங்கள் உட்படுத்திக் கொள்ளக்கூடாது. இது ஒரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷம். இது எப்படி வருகிறது? இருள் இருக்கிற அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை வீச பண்ணினார். இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி வருதுன்றது நமக்கு தெரியும். திருப்பி இந்த ஆதியாகமம் முதல் நாள் வசனங்களை வாசிக்கலாம்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
தேவ ஆவியானவர்,
தேவ ஆவியானவர்
ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
தேவன்,
தேவன்
வெளிச்சம் உண்டாக கடவது என்றார்.
வெளிச்சம் உண்டாக கடவது என்றார்.
வெளிச்சம் உண்டாயிற்று.
வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப பாருங்க என்ன நடந்துச்சு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அதே போல நம்ம ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தோம். ஆழத்தில் இருள் இருந்தது. அதே போல் நம்முடைய ஆத்மாவில இருள் நிறைந்திருந்தது. நம்முடைய ஆழம் என்பது நம்முடைய ஆத்மா, அது ஆழமானது. அதில் இருள் நிறைந்திருந்தது, பாவம் நிறைந்திருந்தது. அப்பொழுது இதை எப்படி ஆண்டவர் மாத்துறார்னா, முதலாவது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஃபர்ஸ்ட் காரியம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இடத்துல டோட்டலா தேவ ஆவியானவர் அசைவாடிட்டிருந்தார். அடுத்தது தேவ வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தை வந்துச்சு. உடனே வெளிச்சம் வந்துச்சு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற வேளையில் தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லப்படும் பொழுது அது நிறைவேறுகிறது. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடந்திருக்குது. வெளிச்சம் ஒரு நபருக்குள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுல ரெண்டு காரியம் இருக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் நம்ம லைஃப்ல இருக்கணும். இந்த வெளிச்சத்துக்கு காரணம் ரெண்டு காரியங்கள். ஒன்று, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இரண்டாவது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற தேவனுடைய வார்த்தை வந்தது. தேவ ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, புரிஞ்சா? அந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் இருக்கிற இடத்துலதான் வெளிச்சம் இருக்கும். தேவ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துலதான் வெளிச்சம் இருக்கும். ஒரு சபைன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆராதனைக்கு இடம் கொடுத்து தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற சபையிலும், தேவனுடைய வார்த்தை துல்லியமாய் பிரசங்கிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் வாழ்க்கையிலே வெளிச்சம், தேவ மகிமையின் பிரசனம் இருக்க முடியும். இது ரெண்டு இருந்தாதான் வெளிச்சம் இருக்கும். அதனாலதான் நம்ம சர்ச்சில் முக்கியத்துவம் கொடுக்கிறது ரெண்டுக்கு தான், ஆராதனை, தேவனுடைய வார்த்தை. ஆராதனை மிஸ் பண்றவங்க வெளிச்சத்தை இழக்கிறீங்க, புரியுதா? ஆராதனை மிஸ் பண்றவங்க வெளிச்சத்தை இழக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை, வெளிச்சத்தை இழக்கிறீங்க, தேவ மகிமை இழக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை இழக்கிறீங்க, இழக்கும் பொழுது மகிமை இழக்கிறீங்க. இதுக்குதான் நான் சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. தேவ ஆவியானவர் அசைவாடணும், அங்கே இருந்து தேவனுடைய வார்த்தை வரணும். அதனாலதான் வர்ஷிப் முதல்ல தேவ ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு நேரம், அந்த அசைவாடுகிற நேரத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை, அங்கதான் வெளிச்சம் வரும். இது ரெண்டுல எது போச்சுனாலும் வெளிச்சம் போயிடும். உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் நான் சொல்றேன், சர்ச்சுக்காக பேஸ் பண்ணி மட்டும் இல்ல, பர்சனலா சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளில் நீங்கள் ஆவியானவரால் நிறைந்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிறைந்திருக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா தான் இந்த வெளிச்சத்திலே தொடர்ந்து நீங்க டெய்லி நடக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு பூஸ்டர், அவ்வளவுதான். ஆராதனையில வரும்பொழுது தேவ ஆவியினால் உங்களை நிரப்புறதுக்கு சின்ன ஒரு பூஸ்டர் உங்களுக்கு கொடுக்கற, அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை கொடுத்து உங்களை தூண்டி விடுறோம், அவ்வளவுதான். ஆனால் தினந்தோறும் நீங்கள் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாட வேண்டும். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரணும், படிக்கணும் வசனத்தை எடுத்து. தேவ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் சேரும் இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இருக்குமே தவிர, இது ரெண்டுல நீங்கள் எதை விட்டாலும் உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் மங்கி போகும், சீக்கிரத்தில் இருளடைந்து போகும். ரெண்டை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்தகாரமாயிடும். பெற்ற அபிஷேகத்தை, பெற்ற தெய்வீக சுபாவத்தை இழந்துருவீங்க, தெரியுமா? இழந்துருவீங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களை என்னால சொல்ல முடியும், கண்ணமுனார் ஒரு காலத்தில் மகிமையாய் பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்தில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள், இரவெல்லாம் ஜெபித்தவர்கள், கண்ணமுனால் எனக்கு எத்தனையோ பேர் தெரியும். ஆனால் இன்றைக்கு இருளுக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் போகிறது எங்கேன்னு தெரியாமல் இருளுக்குள் போயிட்டு இருக்கிறார்கள். சிலரோடு நான் கூட பல மணி நேரம் சேர்ந்து அவங்களோட நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஒரு காலத்தில் பல மணி நேரம் அவங்களோட இணைந்து நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இருளுக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அபிஷேகம் போகும் பொழுது, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறும் பொழுது, தானாக வெளிச்சம் மங்கி போகும், இருள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கிறார் ஆண்டவர். ஏழு சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதை எடுக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் விசேஷம் ரெண்டு மூணு அதிகாரங்களை படிச்சு பாருங்க, நிறைய இருக்கு அதுல. சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பிலே உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கிறார். தெய்வ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அபிஷேகம், தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு தினமும் உங்கள் வாழ்க்கை நேரத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆழமாய் இடம் கொடுங்க. உங்களுக்கு அதுக்கு ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:5.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதாவது ஜெப நேரம், அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலிருந்து ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தனியா உட்கார்ந்து நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சபையில வைக்கிற ஜெப நேரத்தில் நீங்கள் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆராதனையில வந்து நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரோடு நேரத்தை செலவிடணும். ஆண்டவரை நோக்கி பார்த்தாதான் பிரகாசம். அடுத்த ஒரு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலேயே 119 சங்கீதம் 105 வசனத்தை வாசிக்கலாம். 119:105
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்
என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வசனம் வெளிச்சம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம், அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சம். இது ரெண்டுல தான் உங்கள் வாழ்க்கையிலேயே பிரகாசிக்க போதும். உங்களுடைய ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பித்தா உங்க லைஃப்ல நீங்க எல்லா இடத்துலயும் ஷைன் பண்ணுவீங்க. தெரியுமா, ஆத்மா பிரகாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் எல்லா இடத்துலயுமே உங்களுடைய அந்த ஷைன் இருக்கும். உங்க லைஃப்ல எல்லாத்துலயும் நீங்க ஷைன் பண்ணுவீங்க, எங்கேயுமே நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஆனால் ஆத்மா பிரகாசிக்காத பட்சத்தில் எல்லாமே நமக்கு இருள் அடைஞ்சு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆத்மா வாழ்வது போலதான் நம்ம எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆத்மா வாழாமல் வாழ்ந்து சுகமா இருக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது, நான் இதுவரைக்கும் கூட சாதாரணமாக எத்தனை தடவை ஜெபிச்சிருக்கேன், இன்னைக்கு என் உள்ளத்தை நான் ஜெபிக்கும் போது என் உள்ளத்துல தான் பாரம் தூண்டப்பட்டேன். அதனாலதான் நான் ஜெபிச்சேன். யாருடைய ஆத்மாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவங்க எல்லாத்தையும் செழிக்கப்படுங்க. ஏன்னா ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னா நானே தப்பா ஜெபிக்கிறவன் ஆயிடும். அந்த ஜபத்துக்கு வந்து பதில் வராது. வேணா அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணா வரும், ஆனா அந்த ஜபத்துக்கு எல்லாருக்கும் பதில் வராது. அது எனக்கே தெரியும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணா வரும். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதி சொன்ன எல்லா ஆசீர்வதி எனக்கு வந்துடும். ஆனா யாருடைய ஆத்மாவெல்லாம் வாழ்கிறதோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க சொன்னா பர்டிகுலரா செலக்டட் பீப்புள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. புரியுதா? ஆசீர்வாதம் என் கையிலையும் கிடையாது, உங்கள் ஆசீர்வாதம் என் கையிலையும் கிடையாது, உங்கள் ஆசீர்வாதம் கர்த்தர் கையிலையும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, உங்கள் ஆசீர்வாதம் என் கையிலையும் கிடையாது, உங்கள் ஆசீர்வாதம் கர்த்தர் கையிலையும் கிடையாது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்களுடைய மேன்மை உங்கள் கையில் இருக்க, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவர் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார், வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. தொடர்ந்து நடக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆமேன். கடைசியாக ஒன்று சொல்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஜெபத்திற்கு அவர் எப்போது நேரத்தை ஒதுக்கினார். 12 இருக்கும் பொழுது வேத வசனத்தினால் நிறைஞ்சிருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவ சாயலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மை குறித்து ஆண்டவருடைய காரியம் என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:29
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே
முதற்பேறானவராயிருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
நம்ம எல்லாம் எதுக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை போல மாறுவதற்கு. பிதாவாகிய தேவன் தன்னை போல ஆதாம படைச்சார். தன் சாயலை அவன் இழந்தான். ஆண்டவர் கொடுத்த சாயலை இழந்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சாயலாக அனுப்பினார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தம்முடைய சாயலாக அனுப்பினார். இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் எடுத்தார். அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? மறுபடியும் தேவ சாயலை தரித்துக் கொள்வதற்காக. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ சாயல் இருந்தது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ சாயல் முழுசு இருந்துச்சு. நம்மை குறித்து தேவ திட்டம் என்ன? தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு, இயேசுவை போல இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதுக்காக தான் முன்குறித்திருக்கிறார். இயேசுவை போல இருக்கணும்னா இயேசுவை போல வாழணும். அவரை போல பிரயாசம் எடுக்கணும். அவர் எப்படி ஜெபித்தார், அவர் எப்படி வேத வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வசனத்தில் தாகமா இருந்தார், அதை ஃபாலோ பண்ணணும். அவரை போல மாறணும்னா அவரை போல பிரயாசம் எடுக்கணும். அவர் பிதாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், அதைத்தான் நாம செய்யணும். தேவ சாயல், அந்த வெளிச்சம், கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளி சும்மா வந்துடாது. சும்மா 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் வந்துடாது. சும்மா 2 வசனம் படிச்சாலும் வந்துடாது. கண்டிப்பா சொல்ல வராது. சும்மா 5 நிமிஷம் ஜெபிச்சு 10 நிமிஷம் ஜெபிச்சு ஆண்டவரே நீ ஆசீர்வதியும், இந்த ஆசீர்வதியும் ஜெபிக்கிறவங்களுக்கு நீ 1 மணி நேரம் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. தெய்வீக சுபாவம் வராது. நான் சொல்றேன், நாள் முழுவதும் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, எனக்கு ஆசீர்வதி ஆசீர்வதினா கண்டிப்பா உங்களுக்கு தெய்வீக சுபாவம் வரவே வராது, வரவே வராது. மேலான காரியத்தை தேடுங்க, அவருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு வாழ பாருங்க. ஒண்ணுமே கேட்காதீங்க, தேவ பிரசன்னத்தில் மட்டும் கேளுங்க. தேவ சமூகம், தேவ ஆவியானவரை மேல் அசைவாடணும், அதுதான் கேளுங்க. தேவ ஆவியானவர் அசைவாடணும், தேவனுடைய வார்த்தை வரணும், லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அவ்வளவுதான், அங்கதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கதான் இருக்குது. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அனுப்பப்பட்ட வார்த்தை அங்கதான் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. அங்கதான் இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனால ஒவ்வொரு நாளிலும் ஆவியிலே நிறைந்து வாடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க இன்னிலிருந்து வேற எதையும் ஜபிக்காதீங்க. நான் சொல்றேன், அபிஷேகம் பெறாதவங்களுக்கு நான் சவாலா சொல்றேன், வேற எதுக்கும் ஜபிக்காதீங்க. என் அபிஷேகம் பண்ண ஆண்டவரே அதுக்காக மட்டும் ஜெபம்பண்ணு, வேற ஒன்னும் ஜபிக்காதீங்க. அபிஷேகம் பெறாமலே வாழ பழகாதீங்க. ஆவியிலே நிறைந்து வாழாமலேயே இருக்கிறதுக்கு பழகாதீங்க. கமிட் பண்ணுங்க, வேற ஒன்னும் ஜபிக்காதீங்க. கேளுங்க, என்ன ஜலத்தின் மேல் அசைவாடின் ஆவியானவர் என் மேல் அசைவாடான் கேளுங்க. உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும், கேளுங்க. உங்க லைஃப் மாறும். இயேசுவை போல் மாறினாதான் இயேசுவோடு இருக்க முடியும். இயேசுவை போல் மாறாமல் இயேசுவோடு வாழ முடியாது. தெளிவா சொல்றேன், திருப்பி சொல்றேன், இயேசுவை போல் மாறினவங்களுக்கு தான் இயேசுவோடு இருக்க முடியும். இயேசுவை போல் மாறாதவங்களுக்கு இயேசுவோடு வாழ இடம் கிடையாது. ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருந்த நல்ல காலை நேரத்திலும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிறார். ஒரு காலத்தில் அந்தகாரமாயிருந்தோம். முன்பு நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு. அதில் நாம் தொடர்ந்து நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும், அந்த வெளிச்சத்திலே தொடர்ந்து நடக்கணும், அந்த வெளிச்சத்திலே தொடர்ந்து வாழணும். தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்க முடியாட்டி, எப்படி அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரோடு போய் வாழ முடியும்? இருளிலேயே வாழ பழகிவிட்ட ஜீவராசிகள் வெளிச்சத்துக்குள்ள வரவே வராது. ஆந்தை வவ்வால் போன்றதான இருளில் வாழ பழகி கொண்டிருக்கிற அதிலே வாழுகிறதான அந்த பிராணிகள் வெளிச்சத்துக்குள் வர முடியாதது போல, இந்த உலகத்தில் நீங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் வெளிச்சத்திலே வந்த ஆண்டவரோடு வாசம் பண்ணவே முடியாது. அவரே உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டாலும் உங்களால் வர முடியாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிச்சம் என்பது என்ன? தெய்வீக சுபாவங்கள். இந்த வெளிச்சம் என்பது எப்படி வருகிறது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். பூமி எங்கும் இருள் நிறைந்திருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். தேவ வார்த்தை வெளிப்பட்டது. அங்கே அந்த மகிமையின் வெளிச்சம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமையின் வெளிச்சம் பிரகாசிக்கணும். சூரிய வெளிச்சம் அல்ல, தேவ மகிமையின் வெளிச்சம், கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவ மகிமையின் அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டும். அந்த பொக்கிஷம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், இந்த மண்பாண்டத்திலே வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சாயல் நமக்குள் உருவாகும். அந்த பொக்கிஷம் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது அறிவாகிய மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய உள்ளத்திலே தோன்ற பண்ணினார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை! இந்த மண்பாண்டம் பாவம் நிறைந்த இந்த சரீரத்தில் பரிசுத்தமான அந்த மகிமை வந்து நிரப்பும் பொழுது பாவங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, பாவ சுபாவங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, பாவத்தின் காரியங்கள் எல்லாம், அடிமைத்தனங்கள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. அவைகளை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறி போறோம். நமக்கு ஒன்றும் புதிய சரீரம் கொடுக்கப்படல. தேவ மகிமை வரும் பொழுது இந்த பாவ சரீரம் மேற்கொள்ளப்படுகிறது. அதனாலதான் பரிசுத்த வாழ்க்கை வருகிறது. சரீரத்தை ஒண்ணு கர்த்தர் நமக்கு இன்னும் புதுசாக்கல. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே சரீரத்தில் பிறந்த ஒரே சரீரத்தில் வாழ்ந்து சாக போறோம். சரீரத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் தேவ மகிமை எந்த அளவுக்கு வருகிறதோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம்முடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறதோ, அந்த அளவுக்கு பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் இருக்கிறது. அபிஷேகம் பெறாதவங்க இந்த நாள் முதல் வேற எதையும் கேட்காதீங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவியின் நிறைவினால் நிறைந்திருங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினது போல உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணும். அபிஷேகம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற முடியாது. ஆவியிலே நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் பலத்த காரியங்களை செய்யும். ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு புதிய காரியம் எங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் வெளிச்சம், தெய்வீக சுபாவங்கள், இதில் ஒவ்வொருவரும் வளர பெருக கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ள பரலோகத்திற்கு வர ஆயத்தமாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதிகன மகிமை.